بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على خير خلقه نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي இமாம் மஹமது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மூன்று அடிப்படையில் சலாசத்துல் உசூல் என்ற நூலை நாம் படித்து வருகின்றோம். அநேகமாக இது நம்முடைய ஆறாவது வகுப்பாக இருக்கும். ஏழாவதா? ஏழாவது வகுப்பா? இது நம்முடைய ஏழாவது வகுப்பு. இப்போ இமாம் அவர்கள் நம்முடைய இந்த நூலுடைய ஆரம்பத்திலே மூன்று விஷயங்களை முதலாவதாக ஒவ்வொரு முஸ்லீமும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அதிலே முதலாவது இல்ம், அதாவது அல்லாஹுவை பற்றியும் அவருடைய நபியை பற்றியும் அவருடைய தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பற்றியும் ஆதாரங்களோடு தெரிந்து கொள்வது. இரண்டாவது அந்த இல்மின் படி செயல்படுவது. மூன்றாவது அந்த இல்மின் பக்கம் அழைப்பது. நான்காவது அஸ்ஸப்ரு அல் அதாஃபீஹி, இதில் ஏற்படக்கூடிய சோதனைகளை பிரச்சனைகளை சகித்துக் கொள்வது என்று கூறினார்கள். இதற்கு ஆதாரமாக அல்லாஹு தஆலாவுடைய வேதத்திலிருந்து சூரத்துல் அஸ்ர் என்ற ஒரு அத்தியாயத்தை இமாம் அவர்கள் இங்கே எடுத்து எழுதுகிறார்கள். வல் அஸ்ரி இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ரி என்ன சொல்கிறார்? காலத்தின் மீது சத்தியமாக இன்ன நிச்சயமாக அல் இன்சான் மனிதன் லஃபி ஹுஸ்ரி நஷ்டத்தில் தான் இருக்கிறான். இல்லா தவிர அல்லதீன எவர்கள் ஆமனு நம்பிக்கை கொண்டார்கள் வ அமிலு இன்னும் செய்தார்கள் அஸ்ஸாலிஹாத் நன்மைகளை வ தவாஸௌ இன்னும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டார்கள் பில் ஹக்கி உண்மையை கொண்டு சத்தியத்தை கொண்டு வ தவாஸௌ இன்னும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டார்கள் பிஸ் ஸபரி பொறுமையை கொண்டு. அப்ப இவர்களை தவிர மற்ற எல்லா மக்களும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்ற இந்த சூரத்துல் அஸ்ருடைய அத்தியாயத்தை இமாம் அவர்கள் இங்கே ஆதாரமாக குறிப்பிடுகின்றார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக நான்கு விதமான ஜிஹாதுகளை செய்ய வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக நான்கு விதமான ஜிஹாதுகளை செய்தாக வேண்டும். அந்த நான்கு விதமான ஜிஹாதுகள் என்னென்ன என்றால், ஒன்று நேர் வழியை கற்றுக்கொள்வதற்கும் சத்திய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் அவன் ஜிஹாது செய்தாக வேண்டும். அதாவது ஒரு பெரிய ஒரு போர் செய்தாக வேண்டும். அந்த மாதிரி எப்படி ஒரு போர் செய்வது ரொம்ப கஷ்டமா இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து அந்த நேர் வழியை சத்திய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒரு பெரிய முயற்சி செய்தாக வேண்டும். அப்ப இந்த நேர் வழியை கற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு ஜிஹாது செய்யற மாதிரி எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வது ரொம்ப கஷ்டமானதோ சிரமமானதோ அந்த மாதிரிதான் நேர் வழியை கற்றுக்கொள்வது. நிறைய குறுக்கீடுகள் வரும், நிறைய இடையூறுகள் வரும், நஃப்சு விரும்பாது. ஏனென்றால் நேர் வழியை கற்றுக்கொண்டு விட்டால் இந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது, அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது எது என்று அவன் தெரிந்து கொண்டு அதன்படி செயல்பட ஆரம்பித்து விட்டால் தனது கையிலிருந்து தப்பித்து விடுவானே என்று ஷைத்தான் ரொம்ப பயந்து அப்ப அந்த நஃப்ஸை அந்த மனிதனை நேர்வழியை கற்றுக்கொள்ள விடாமல் தடுத்து கொண்டே இருப்பான். அப்ப நேர்வழியை கற்றுக்கொள்வதற்காக நம்ம ஒரு ஜிஹாதே செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நிறைய பேர் பாருங்க, வீட்டுல ஒரு வீட்டுல ஒரு பையானது ஒரு புள்ள அவருக்கு போய் நான் இங்கிலீஷ் படிக்க போறேன், சயின்ஸ் படிக்க போறேன், மேக்ஸ் படிக்க போறேன், அல்லது வேற ஏதாவது ஃப்ரெஞ்சு படிக்க போறேன், இந்த மாதிரி மற்ற படிப்புகளை சொல்லுங்களேன், உடனே வீட்டுல அனுப்பி வச்சிருவாங்க. இந்த மாதிரி நான் குரான் படிக்க போறேன், மதரசாவை படிக்க போறேன், ஹதீஸ் படிக்க போறேன்னு சொல்லுங்க, உடவே மாட்டாங்க. 1008 காரணம் சொல்லுவாங்க, நிறைய தடைகளை போடுவாங்க. இப்ப இதெல்லாம் என்ன, ஷைத்தான் செய்யக்கூடிய ஊசலாட்டங்கள். அப்ப நம்ம நேர்வழியை கற்றுக்கொள்வதற்காக, இந்த இல்முக்காக நம்ம ஒரு ஜிஹாத் செய்து ஆக வேண்டும். இரண்டாவது ஜிஹாது, அந்த கற்றுக்கொண்ட இல்மின்படி நாம் செயல்படுவதற்கு ஒரு ஜிஹாத் செய்தாக வேண்டும். அப்ப மூன்றாவது, அந்த கற்றுக்கொண்ட நேர்வழியின் பக்கம் மக்களை அழைப்பதற்காகவும், அந்த நேர்வழியை அறியாத மக்களுக்கு நேர்வழியை கற்றுக் கொடுப்பதற்காகவும் நாம் ஜிஹாத் செய்தாக வேண்டும். எத்தனையோ பேர் நிறைய விஷயங்களை படிச்சிருப்பாங்க, ஆனா படித்ததுக்கு பிறகு அவர்களும் அமல் செய்ய மாட்டார்கள். ஷைத்தான் அவர்களையும் அமல் செய்ய விட மாட்டான். அதே போல அவர்கள் பிறருக்காவது கற்றுக் கொடுப்பாங்களா என்று சொன்னால், கற்ற கல்வி தூங்கி கொண்டிருக்கும், அவங்க யாருக்குமே எளிமை கற்றுக் கொடுத்திருக்க மாட்டார்கள். அப்ப நம்ம மூன்றாவது வகையான ஜிஹாத் என்று சொன்னா, எதை நம்ம படிச்சோமோ அந்த படித்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, பிறருக்கு போதிப்பதற்காக வேண்டி நம்ம ஜிஹாத் செய்யணும். நான்காவது விஷயம், அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம இந்த மாதிரி கல்வி கற்கும் போதும், கல்வி கற்றுக் கொடுக்கும் போதும், அதன் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுதும் ஏற்படக்கூடிய சோதனைகளை நம்ம சகித்துக் கொண்டு ஒரு ஜிஹாத் செய்தாக வேண்டும். இப்படி மூன்று விதமான ஜிஹாதுகளை ஒரு முஃமின் செய்யும் போதுதான் அவன் ரப்பானி, அதாவது இறை அல்லாஹ்வுடைய விசேஷமான ஒரு அடியானாக மாறுகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ரப்பானியூன் என்று சொல்றான், அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய ரப்புடைய விசேஷமான அடியார்கள் என்று. இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக ஆகுவதற்கு நான்கு விதமான ஜிஹாதுகள் அவசியம். முதல் வகை ஜிஹாது என்ன? ஆமா, இரண்டாவது வகையான ஜிஹாது கற்றுக்கொண்டதன்படி செயல்படுவதிலே ஒரு ஜிஹாது செய்தாக வேண்டும். மூன்றாவது, கற்றுக் கொடுப்பதற்கும் நம்ம ஜிஹாது செய்தாக வேண்டும். நான்காவது, கற்றுக் கொடுக்கும் பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கும் போது ஏற்படக்கூடிய சோதனைகள்ல சகித்துக் கொண்டு நம்ம ஜிஹாது செய்தாக வேண்டும். அப்ப இந்த நான்கு வகையான ஜிஹாதுகள் இருந்தாதான் அல்லாஹ்வுடைய விசேஷமான நல்லடியார்கள் நம்ம ஆக முடியும் என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள். சரி, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்துல காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். அப்ப காலத்தின் மீது சத்தியம் செய்து என்ன சொல்கிறான், எல்லா மனிதர்களுமே நஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. அவர்கள் உலகத்துல வந்து செல்வங்கள் அவங்கள்ட்ட அதிகமா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் அதிகமா இருந்தாலும் சரி, நிறைய மதிப்பு மரியாதைகள் இருந்தாலும் சரி, பதவிகள் இருந்தாலும் சரி, ஆக இந்த உலகத்துல மனிதர்களுடைய பார்வையில அவன் எவ்வளவுதான் பெரிய மனிதராக, பெரிய கண்ணியத்திற்குரியவராக, பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நான்கு தன்மைகள் இல்லை என்றால் அவர் நஷ்டத்தில் தான் இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப நான்கு தன்மையில முதல் தன்மை என்னவென்றால் ஈமான். ஈமான் என்பதுல எதெல்லாம் வரும், அல்லாஹு தஆலாவின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய இறை நம்பிக்கைகள், கல்வி, இதெல்லாம் ஈமான்ல வரக்கூடிய விஷயங்கள். அப்ப இரண்டாவது அமல் சாலே, அதாவது அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் செயலும், இதெல்லாம் அமல சாலே, நல்ல அமல்கள் வரும். மூன்றாவது அத்தவாசி பில் ஹக்கி, அதாவது சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது, அதாவது நன்மையை செய்யும்படி ஏவுவது, நன்மையை செய்ய தூண்டுவது, நன்மையை செய்ய ஆர்வம் ஊட்டுவது. அப்ப மூன்றாவது தன்மை என்னவென்றால் நன்மையை செய்வதற்கு ஒருவருக்கொருவர் உபதேசம். அப்ப நான்காவது அத்தவாசி பில் ஸப்ரி, அதாவது ஒருவர் மற்றவருக்கு பொறுமையை உபதேசிப்பது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்யும் பொழுதும், அல்லாஹ் தடுத்த பாவமான விஷயங்களை விடும் போதும், அல்லாஹ்வுடைய சோதனைகள் ஏற்படும் பொழுதும் நம்ம ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வது. அப்ப இந்த நான்கு விஷயங்கள் இருந்தால்தான் ஒரு மனிதர் நஷ்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். முதலாவது விஷயம் என்ன? ஈமான் கொள்வது. ஈமான் என்பதுல என்னென்ன விஷயங்கள் வரும்? ஆமா, இறை நம்பிக்கையும் பயன் தரக்கூடிய கல்வியும் ஈமான்ல வந்துடும். இரண்டாவது செயலும் அமல் சாலே நன்மையான காரியங்கள்ல வந்துடும். சரி, மூன்றாவது அதாவது நன்மையான காரியத்தை செய்வதற்கும் அது அதன் பக்கம் ஆர்வம் ஊட்டுவதற்கும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வது. இப்ப ஏன் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. முதல்ல ஈமான சொன்னான், இரண்டாவது அமல சொன்னான், அடுத்து மூன்றாவது நான்காவது விஷயத்தை பாருங்க. இது வந்து ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். இப்போ ஒரு மனிதர் வந்து சில நேரங்கள்ல அவர் வந்து அமல் செஞ்சுட்டே இருக்கிறார், ஆனா அவர்கிட்ட சில நேரங்கள்ல சோர்வு ஏற்படலாம், சோம்பேறித்தனம் ஏற்படலாம், அல்லது அலட்சியம் ஏற்படலாம், அல்லது அவருடைய சில சூழ்நிலைகள்னால அவர் ஈமான்ல இருந்து தீனுடைய காரியத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அவருக்கு ஏற்படலாம். அப்ப அந்த நேரத்துல அவருடைய முஸ்லிமான ஒரு சகோதரர், அவருடைய முஸ்லிமான ஒரு சகோதரி அவருக்கு அறிவுரை சொல்லி அவருக்கு நினைவூட்டி நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது, அவர் மறந்த விஷயங்களை அவருக்கு ஞாபகம் ஊட்டி அல்லது அவருக்கு தெரியாத விஷயங்கள்ல அவருக்கு சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் பொழுது அந்த மனிதர் நஃப்ஸுடைய தீங்கிலிருந்தும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வார். அப்ப மனிதர்கள் வந்து மறதியாளர்கள் தான். சில நேரங்கள்ல நம்முடைய தந்தை மறந்துடலாம், தாய் மறந்துடலாம், சில நேரங்கள்ல பிள்ளைகள் மறந்துடலாம், சில நேரங்கள்ல கணவன் மறக்கலாம், சில நேரங்கள்ல மனைவி மறக்கலாம், சில நேரங்கள்ல நண்பர்கள்ல ஒருவர் மறந்துடலாம். அப்ப இந்த மாதிரியான மறதி ஏற்படும் பொழுதோ அல்லது சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஏற்பட்டு யாராவது நேரான வழியிலிருந்து பிசகும் பொழுது அப்ப இன்னொரு சகோதரர் அதை பார்த்து கொண்டு பேசாம இல்லாம வாய்மூடி இல்லாம அவருக்கு அறிவுரை சொல்வாரையானால் அவர் திரும்ப நேர் வழிக்கு சத்திய மார்க்கத்திற்கு வந்து விடுவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த ஷைத்தானுடைய முயற்சி தோல்வியாகிடுது, அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கம் மூங்கி விடுகிறது. அப்ப அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவது விஷயமா கண்டிப்பா நீங்க ஈமான் கொண்டு நீங்க நல்லமல் செய்தா மட்டும் போதாது, நீங்கள் அந்த ஈமானையும் நல்லமலையும் நீங்க பிறருக்கு எடுத்து சொல்பவராக இருக்க வேண்டும், பிறரை அதன் பக்கம் அழைப்பவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா நிபந்தனையை அங்கு போடலாம். இன்றைக்கு உலகத்துல பெரும்பாலும் மக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னா தான் உண்டு தான் வேலை உண்டு இருப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம எதுக்கு மத்தவங்களுக்கு சொல்ல, தனக்கு முன்னாடி எந்த தப்பு நடந்தாலும் கண்டிக்க மாட்டாங்க, எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை மக்கள் செய்யாம இருப்பாங்க அல்லது தெரியாம இருப்பாங்க, அதை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு செய்வாங்களா, மக்களுக்கு வந்து அது குறித்து ஆர்வம் ஊட்டுவாங்களான்னு சொன்னா ஆர்வம் ஊட்ட மாட்டாங்க. அப்ப நன்மைகளை செய்வதற்கும் ஆர்வம் ஊட்ட மாட்டாங்க, தங்களுக்கு முன்னால் மக்கள் செய்யக்கூடிய தீமையிலிருந்து மக்களை தடுக்கவும் மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு சுயநல போக்கு ஒரு மூமின் இடத்துல இருக்கக்கூடாது. இப்ப என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்றீங்க ஆனா பிறர் அந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு பக்கம் தூண்டுறது இல்லை, நீங்க ஒரு பாவத்திலிருந்து விலகி இருக்கிறீங்க ஆனா பிறரை அந்த பாவத்திலிருந்து நீங்க தடுக்கிறது இல்லை. இப்ப ரெண்டுல ஒண்ணு நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒன்று உங்களை பார்த்து அவர் நல்ல காரியத்துக்கு வருவாரு, அவர் நேர்வழிக்கு வருவாரு, இல்லை என்றால் நாளடைவுல அவரை பார்த்து பார்த்து நீங்க உங்க நல்ல காரியத்தை விட்டுட்டு அவர் செய்யக்கூடிய பாவமான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, இதுதான் நடக்கும். அப்ப அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, அத்தவாசி பில் ஹக் என்பது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியதை ஈமானுடைய ஒரு அம்சமாக ஒரு கடமையான ஒரு செயலாக அல்லாஹ் ஆக்கிட்டான். அப்ப இந்த தவாசி பில் ஹக் உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது என்பது அதுல ரெண்டு பாதுகாப்பு இருக்கு. ஒரு பாதுகாப்பு என்ன, அதை சொல்லக்கூடியவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த நன்மையில உறுதியா இருப்பதற்கு அவங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது. இரண்டாவது நேர் வழியை தவறி வழிகேட்டில் சென்றிருக்கக்கூடிய மக்கள் சத்தியத்தின் பக்கம் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவர்கள் பாவத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த தவாசி பில் ஹக்ல இரண்டு விதமான நன்மைகள் இருக்கு. ஒன்று என்ன, அதை செய்பவருக்கு, அதை செய்பவருக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்றால் அவர் எந்த நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாரோ, எந்த நன்மைகளின் பக்கம் மக்களை அழைக்கிறாரோ அந்த நன்மைகள்ல அவர் உறுதியா இருப்பார். எந்த பாவத்திலிருந்து மக்களை தடுத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த பாவத்திலிருந்து அவர் விலகிக் கொண்டிருப்பார். இது முதல் நன்மை செய்யறவருக்கு. யார் மீது அந்த தவாசீபுல் ஹக் செய்யப்படுதோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன நன்மை கிடைக்கும் என்றால், அவர் ஒரு கால் சத்திய மார்க்கத்தின் பக்கம் வந்துவிடலாம், அவர் நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடலாம், பாவங்களை அவர் விட்டு விலகி விடலாம். அப்ப இந்த தவாசீபுல் ஹக் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. விரும்பினா செய்யலாம், விரும்பாட்டி நம்ம மேல அது செய்யலாம் குற்றம் இல்லை என்பது கிடையாது. கண்டிப்பா வெற்றியை தேடக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருளை தேடக்கூடிய, மறுமையிலே ஈடேற்றத்தை தேடக்கூடிய ஒவ்வொருத்தவரும் அதை செஞ்சுதான் ஆகணும். அப்ப ரெண்டாவது அல்லாஹ் சொன்னா அத்தவாசி விசபுன்னு சொல்லி, அதாவது பொறுமையை கொண்டு உபதேசம் செய்வது. இப்ப மக்களிடத்துல எப்ப உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் சொன்னா, அவங்க செய்யாத காரியத்தை நீங்க செய்ய சொல்லும் பொழுதும், அவங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை செய்யாதீங்கன்னு தடுக்கும் பொழுதும் அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்ப இன்றைக்கு நீங்க சமுதாய மக்களை பாக்குறீங்க, எத்தனையோ ஃபர்துகளை அவங்க வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ அல்லாஹ் அவர்கள் மீது விதித்த கடமைகளை அவர்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி செய்தீங்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளை பேணுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் என்று அவங்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லும் பொழுதும், அதே போல நிறைய பாவங்களை செய்து கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த பாவத்திலிருந்து, சிறுக்கிலிருந்து, பெரும்பாவத்திலிருந்து, சிறுபாவத்திலிருந்து ஏதாவது ஒரு பாவம் இருக்கும். அப்ப அந்த பாவத்திலிருந்து அவங்களை தடுக்கும் பொழுது முதல்ல அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன உங்களை எதிர்ப்பதற்கு என்றால், பகைமையை காட்டுவாங்க, உங்கள்ட்ட விரோதத்தை காட்டுவாங்க, உங்கள்ட்ட சண்டை செய்வாங்க, கையால சண்டை செய்வாங்க, நாவால சண்டை செய்வாங்க, தங்களுடைய உடல் பொருளால உங்கள்ட்ட சண்டை செய்வாங்க. அப்படி சண்டை செய்யும் பொழுது அப்ப நீங்க என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். நீங்க அவங்கள மாதிரி மூடத்தனத்துல மடத்தனத்துல இறங்கிடக் கூடாது. அவர்கள் தான் சைத்தானுடைய தூண்டுதலால முட்டாள்தனமா சண்டை செய்யறாங்க, ஏசுறாங்க, திட்டுறாங்க, அடிக்க வராங்கன்னு சொன்னா நீங்களும் அந்த மாதிரி திரும்ப அதே பாணியில போயிடக்கூடாது. இப்ப சில பேர் பாருங்க, அழைப்பாளர்கள்ல அவங்க என்ன செய்வாங்க, நல்லா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா பிறகு வந்து முட்டாள்தனமா நடந்துகிட்டா இவங்களும் அதுக்கு பதில் முட்டாள்தனமா கொடுப்பாங்க. அது தப்பு, ஒரு அழைப்பாளர்கிட்ட அது இருக்கக்கூடாது. அதனாலதான் அண்ணா வந்து முட்டாளு மனையில உனக்கு அறிவு இருக்கா, அவங்க வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க பதில், நீங்க என்ன சொல்லணும் இப்ப அவருக்கு, ஒழுங்கா சொல்லுங்க, அவர் உங்களை முட்டாளுங்கிறாரு, மடையங்கிறாரு, கிறுக்கு பயிலங்கிறாரு, உனக்கு அறிவு இல்லையாங்கிறாரு, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கிறாரு, ஆமாண்டா கிளம்பி வந்து நீங்கடா ஊர்ல நாலு பேரு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. உன் நல்லா ஏசுறாரு, திட்டு திட்டு திட்டாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும், இல்ல இல்ல ஒழுங்கா சொல்லுங்க, அவர் ஏசுனா நீங்க திரும்ப ஏசணுமா இல்லையா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவர் எவ்வளவுதான் ஏசுனாலும் நம்ம என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல அழைப்பாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, நீ ஒரு ஏசுறியா, உன்னை விட எனக்கு அதிகமா ஏச தெரியும் சொல்லிட்டு அவன் இவர் அவர் ஒரு ரெண்டு வார்த்தை ஏசிருப்பாரு. ஏன்னா அறிவு கட்டணும்லாம், உன் நன்மைக்கு நான் சொல்றேன் கேட்க மாட்டேன், முட்டா போயிடா, மட சாம்பிராணி, ஏன்னா அவங்களாம் புத்தி இருக்காடா, நடந்துருந்தாடா போடா, நீ நடந்து நேரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இவங்களுடைய அழைப்பு பணி வந்து நிறைவடைஞ்சா குறைவுள்ளதா, குறைவுள்ளது. இவங்க அழைப்பு பணியை தெரிஞ்சு கொள்ளல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அழைப்பு பணி செய்யும் பொழுது நீங்க உங்களுக்கு ரொம்ப சபர் தேவை. அப்ப அந்த சபர் இருந்தாதான் நீங்க வெற்றி அடைய முடியும். அவருடைய இறுதி முடிவு என்னங்கிறது அல்லாஹ் பார்த்துப்பான். இப்ப நீ நரகத்துக்கு தான் போக, நரகத்துக்கு போடாம அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீ என்னுடைய அடியானை பார்த்து நரகத்துக்கு போவேன்னு சொன்ன, நான் உன்ன நரகத்துக்கு அனுப்பிட்டு அவனை சொல்றதுக்கு அனுப்புறம் பாருன்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு இந்த அழைப்பு பணியில ரொம்ப முக்கியமான ஒரு குணம் தான் சபருங்கிற குணம். அதை இன்னைக்கு அழைப்பாளர்கள் வந்து கடைபிடிக்கிறது இல்லை. அப்படி கடைபிடிக்காததுனால நிறைய பிரச்சனைகளை சோதனைகளை அவர்களும் எதிர்கொள்கிறார்கள். சமுதாயமும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறது. அப்போ ஒரு அழைப்பாளர் அவரிடத்துல ஈமான் அமல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நிறைவுடையதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவரிடத்துல சபூர் பொறுமை இருக்க வேண்டும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொன்ன கவனிங்க. இப்ப இந்த அத்தவாசி பில் ஹக் இருக்கா இல்லையா, இந்த அத்தவாசி பில் ஹக் என்பதை வந்து நம்ம மார்க்கத்துல மூன்று அதாவது வாக்கியம் என்ன சொல்றாங்க, ஒன்று அத்தவாசி பில் ஹக், நன்மையை கொண்டு நன்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது, இரண்டாவது நன்மை அல் அமர் பில் மாரூஃப் அன்நஹி அனில் முன்கர் சூரா ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்துல 110வது வசனத்துல பாருங்க, இதே வார்த்தையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குன்தும் கைர உம்மத்தின் உக்ருஜத்தில் இன்னாசி தஅமுரூன பில் மாரூஃபி வ தன்ஹௌன அனில் முன்கரி வ துஃமினூன பில்லா, நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது. அதே போல இந்த தவாசி பில் ஹக் என்பதற்கு இன்னொரு பெரு தாவா சரிங்களா, உது இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மா 16வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனம். அப்ப தவாசி பில் ஹக் என்று சொன்னாலும் சரி, அம்ர் பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர் என்று சொன்னாலும் சரி, தாவா சொன்னாலும் சரி, மூன்றுமே ஒன்றைத்தான் குறிப்பிடும். அதாவது நேர்வழியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, மக்களுக்கு தெரியாத மார்க்க விஷயங்களை எடுத்து அவர்களுக்கு போதிப்பது சரிங்களா. இப்ப இந்த சூரா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூராவாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைவதற்குண்டான வழிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு சுருக்கமா இந்த சூராவை சொல்லி முடிக்கலாம். அப்ப எனவேதான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான்கு மூத்த இமாம்கள் ஒருத்தங்க அவங்க என்ன சொல்றாங்க, லௌமா அன்ஸலல்லாஹு ஹுஜ்ஜதன், லௌமா அன்ஸலல்லாஹு ஹுஜ்ஜதன் அலா ஹல்கிஹி இல்லா ஹாதிஹி சூரத லகஃபத்ஹும். முதல்ல ஒரு வார்த்தையா அர்த்தத்தோடைய லவ் என்றால் கண்டிஷன் சொல்றது, அதாவது இந்த இருந்தால் இல்லை என்றால் அந்த மாதிரி வருது பாருங்க, அதுக்கு லவ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இங்கிலீஷ்ல வந்து இஃப் ஐஎஃப் இஃப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மா இல்லை அன்சர இறக்கினார், மா அன்சர இறக்கவில்லை, அல்லாஹு அல்லாஹ் இறக்கவில்லை. அப்ப லவ் சேர்ந்தவங்க அல்லாஹ் இறக்கி இருக்கவில்லை என்றால், அல்லாஹ் இறக்கவில்லை என்றால் அப்படின்னு மாறிடும் புரியுதா. மா அன்சர இறக்கவில்லை, லவ் மா அன்சர இறக்கவில்லை எனில் அல்லது இறக்கி இருக்கவில்லை எனில் அல்லாஹ் ஒரு ஆதாரத்தை அலா ஹல்கிஹி தனது படைப்புகளுக்கு இல்லா ஹாதிஹி சூரத இல்லா தவிர ஹாதிஹி சூரத இந்த சூராவை, அப்ப இந்த சூராவை தவிர அல்லாஹ் தனது படைப்புகளுக்கு ஒரு ஆதாரத்தை இறக்கி இருக்கவில்லை என்றால் ல கஃபத்ஹும், ல கஃபத் ல தனி கஃபத்தனி ஹும் தனி ல வந்து அழுத்தத்துக்காக வரக்கூடிய வார்த்தை உறுதியாக கண்டிப்பாக சொல்லி கஃபத் கஃபா எப்பிலிருந்து ஹஸ்பி அல்லா, அதே போல கஃபல்லா காஃபி ஒரு பாருங்க கஃபத் போதுமாக இருக்கும், கஃபா ஆண்பால் உண்மை கஃபத் பெண்பால் உண்மை, கஃபத் போதுமாக இருக்கும் ல கஃபத் கண்டிப்பாக போதுமாக இருக்கும் ஹும் அவர்களுக்கு, அதாவது இந்த சூராவே அவர்களுக்கு போதுமாக இருக்கும். அப்ப இப்போ ஷாஃபி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹு தாலா மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்கும் நல்ல புத்தி உள்ளவர்களாக ஹிதாயத்துடையவர்களாக மாறுவதற்கு குர்ஆன்ல எத்தனையோ உபதேசங்கள் செய்யறான், அந்த உபதேசங்களை எல்லாம் அல்லாஹ் இறக்காம இந்த ஒரு சூராவை மட்டும் அல்லாஹ் மனிதர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு இறக்கி இருந்தால் இந்த ஒரு சூராவே போதுமானது மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்கு. அதாவது இந்த ஒரு வசனத்தை ஒரு மனிதன் கேட்டுட்டாலே அவருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயமோ மறுமையுடைய பயமோ ஆகிரத்துடைய பயமும் வந்துடணும். அந்த அளவுக்கு இந்த சூரால அல்லாஹ் விஷயங்கள வச்சிருக்கிறான். ஏன் அப்படின்னா எல்லா வகையான மக்களும் மனிதர்கள் யார் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அரசர்களாக இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அல்லது படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, என்ன வசதி உடையவராக இருந்தாலும் சரி, எதுவுமே உலகத்துல இல்லாத ஒரு ஏழையாக, ஒரு சிரமத்தில் இருக்கிறவராக சரி, எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, இந்த நான்கு தன்மைகள் அவர்களிடத்துல இருந்தால்தான் அவர்களுக்கு நேர்வழி இருக்கிறது, அவர்கள் வெற்றி பெற முடியும், அவர்கள் நாளைக்கு மறுமையில மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க முடியும். இந்த நான்கு தன்மை யாரிடத்துல இல்லை என்றாலும், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், அவர் நஷ்டவாளியாகவும் வாழ்க்கையில தோல்வியுற்றவராக ஆயிடுவாரு, அது நிரந்தர தோல்வியாக மாறிவிடும். இந்த அளவுக்கு எச்சரிக்கையுடைய இந்த ஒரு சூறாவை போதுமானது மக்கள் நேர்வழி அடைவதற்கு, நேர்வழி பக்கம் வருவதற்கு. அதான் இந்த ஆயத்துக்கு அர்த்தம். எப்படி அர்த்தம் கிடையாது? குரான்ல வேற சட்டத்திட்டங்களே தேவை கிடையாது, இந்த ஆயத்து இந்த சூறாலேயே எல்லா சட்டத்திட்டங்களும் வந்துருச்சு, தடுக்கப்பட்ட பாவங்களுடைய விளக்கம் எல்லாம் இந்த சூறாலேயே வந்துருச்சு, அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா? அதாவது புத்தி பெறுவதற்கு, நேர்வழி பெறுவதற்கு, உணர்வு பெறுவதற்கு, நல்லறிவு பெறுவதற்கு இந்த ஒரு சூறா போதுமானது. இந்த சூறாவை படித்து ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தால் கண்டிப்பா அவனுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படணும், ஆகிரத்துடைய பயம் ஏற்படணும், தன்னை அவன் திருத்திக் கொள்ள முயற்சி செய்யணும். இந்த சூறாவையும் படித்ததற்கு பிறகு, இந்த சூறாவையும் தெரிந்ததற்கு பிறகும் ஒரு மனிதன் அவன் நேர்வழி பெறல, அல்லது நேர்வழியை தேடல, சத்திய மார்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய சத்திய பாதையின் பக்கம் வரலன்னு சொன்னா, அவனுக்கு வேற உபதேசங்கள் செஞ்சு எந்த பலனும் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இந்த சூறால அவ்வளவு பெரிய ஒரு உபதேசம் இருக்கு என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இமாம் ஷாஃபிஈ யாரு அப்படின்னு சொன்னா, அதாவது பாலஸ்தீனத்துல கஸ்ஸா என்ற இடத்துல பிறந்த ஒரு ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய மார்க்கறிஞர். இவங்களுடைய புண்ணியத்தை அபு அப்துல்லா, இவங்களுடைய பேரு முஹம்மது இப்னு இத்ரீஸ். இமாம் ஷாஃபிஈயுடைய புண்ணியத்து அபு அப்துல்லா, அவங்களுடைய பேரு முஹம்மது இப்னு இத்ரீஸ். கஸ்ஸா என்ற ஊர்ல ஹாஷிம் குடும்பத்துல குரைஷி வம்சத்துல ஹிஜ்ரி 150 பிறக்கிறாங்க. பிறகு எகிப்து தேசத்துல ஹிஜ்ரி 204 அவங்க இறந்து போறாங்க.